அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய பெருமக்களே, ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத்தையும் சலாமையும். இந்த உலகம் யுகமுடிவு நாள் வரை அல்லாஹுவின் ஆட்சி நீடிக்கும் காலமெல்லாம் அந்த உத்தமமான நாயகத்தின் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் அல்லாஹு தாலா நேமமாக சலவாத்தை சொல்லிக் கொண்டிருப்பானாக. பாக்கியமான உன்னதம் நிறைந்த மகிழ்ச்சிகரமான ஈதுல் ஃபித்ர் என்ற இந்த ஈகை திருநாள் ஈந்துவக்கும் நன்னாள். அல்லாஹுவின் பேரருளையும் அவனுடைய பெருங்கருணையையும் அல்லாஹுனுடைய அளப்பரிய அன்பையும் தேடித்தரக்கூடிய உன்னதமான ஒரு நன்னாளிலே நாம் எல்லாம் புத்தாடை புனைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி நம்முடைய ஆனந்தத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ரப்பினுடைய இல்லத்திலே. அருமையான பெருமக்களே, ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்ததன்படி ஒரு சின்ன விஷயங்களை மாத்திரம், ஏனென்றால் நான் சொன்ன தலைப்புங்கிறது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய தலைப்பு, அவ்வளவு நீட்டி சொல்வதற்கான ஒரு சூழல் அப்படிப்பட்ட கால அவகாசம் இல்லை. அதனால்தான் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னாலேயே பயானுக்கும் உட்கார்ந்துட்டேன். அதனால சொன்ன விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் தாங்கள் கவனம் எடுத்து கேட்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு உலக அளவுல முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பான ஒரு அலை இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மேலிருந்து சத்தம் வருது, மேல அமைதியா இருக்கணும். உலக அளவிலே முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பான ஒரு நிலை இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பெருமக்களே, சாதாரணமான அலை அல்ல, திட்டமிட்டு மிகப்பெரிய நிலையிலே. அதற்குண்டான ஆதாரங்கள் யாருக்கும் சொல்லித்தர வேண்டியதில்லை. இன்னைக்கு அகதிகள் என்று எடுத்துக்கொண்டால், 80% அகதிகள் முஸ்லிம்கள் தான். உலக அளவிலே அகதிகள் என்று பார்த்தால் தாங்கள் பிறந்த நாட்டை விட்டு, பிறந்த இடத்தை விட்டு, அவருடைய சொத்துக்களை விட்டுவிட்டு, அவர்கள் அங்கிருந்து எப்படியாவது இன்னொரு இடத்திற்கு குடிபெயர்ந்து போய், குடிபெயர்ந்திருந்தால் வாழ்வின் உயர்நிலைக்காக அல்ல, கஷ்டப்பட்டு ஊரிலே துரத்தப்பட்டு அப்படிப்பட்ட நிலையிலே அகதிகளாக இன்று உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் 80% பேர். பலஸ்தீனத்தை பொறுத்தவரையிலே அந்த நாட்டிலேயே முஸ்லிம்கள் அகதிகள், சொந்த நாட்டிலேயே முஸ்லிம்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பர்மாவில் இருந்து பங்களாதேஷிற்கு அகதிகளாக வந்து கொண்டிருக்கிறார்கள், பர்மாவில் இருந்து பங்களாதேஷுக்கு அகதிகளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்போனியாவில் இருந்து துருக்கிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். உலக அளவிலே இப்படி ஒரு நாம் தகவல்களை சொல்ல முடியும், அதை நீட்டுவது நோக்கம் அல்ல. இப்படி உலகத்தில் ஒரு பாகத்திலிருந்து அங்கே தாங்கள் சுயமாக வாழ முடியாத அளவிற்கு அகதிகளாக துரத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் பெருமக்களே. அது மாத்திரமல்ல, இது ஒரு புறம் வாழ்முனை தாக்குதல் என்றால் இன்னொரு புறம் பேனாமுனை தாக்குதல். முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களை கீழ்த்தரமாக சித்தரித்து, வன்முனையாளர்களாக சித்தரித்து, தீவிரவாதிகளாக சித்தரித்து, பெண்களுக்கு எதிரானவர்கள் என்று சித்தரித்து, முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு பேனா முனை யுத்தம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அவர்களை வீழ்த்துவதற்கான முயற்சி, இன்னொன்று அறிவு ரீதியான ஒரு தாக்குதல். உலகத்திலே முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்களை யார் சொல்கிறார்களோ அவர்கள் போற்றப்படுகிறார்கள். நைபால் என்பவர் ஒரு நோபல் பரிசை பெற்றிருக்கிறார். அவர் நோபல் பரிசை பெறக்கூடிய அளவிற்குண்டான தகுதி உள்ள நூல் எது என்றால், அந்த நூலிலே முக்கியமாக அவர் எழுதியிருப்பது முஸ்லிம்களுக்கு எதிரான சிந்தனைகளை. அதேபோல் முஸ்லிம்களுக்கு எதிரான சிந்தனையை உலகமெல்லாம் பரத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துரோகி சல்மான் ருஷ்டி உலக அளவில் இன்று புக்கர் பரிசுக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பெருமக்களே, ஏராளமாக இருக்கிறது, நாம் அதை விரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லிம்களுக்கு எதிரான அலை உலக அளவில் இப்படி திட்டமிட்டு செய்யப்படுகிறது. இப்ப நாமோ அதை வச்சு உங்களை உணர்ச்சி ஊட்டவோ மற்ற காரியங்களுக்கு அல்ல, நடைபெறக்கூடிய இந்த காரியங்களை நாம் எப்படி சமாளிக்க வேண்டும், இப்படிப்பட்ட நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, இதில் நம்முடைய பங்களிப்பு என்ன? நம்முடைய பங்களிப்பு என்ன என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று ஒன்று இருக்கிறது, நாம் செய்யக்கூடாத காரியங்கள் என்று சிலது இருக்கிறது. அது ஒரு பெரிய நீண்ட விவரமான பட்டியல் சொல்ல வேண்டும். செய்யக்கூடாதது என்று எடுத்துக்கொண்டால் முதலாவது விஷயம், நாம் தளர்ந்து விடக்கூடாது, நிராசையாகிவிடக்கூடாது. முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த அளவிற்கு அமெரிக்க ஜனாதிபதியே கருத்து சொல்லிட்டாரே, முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு தேசமே கொதித்தெழுந்திருக்கிறதே, குஜராத் போன்ற ஒரு மாநிலமே, ஆட்சியாளர்களே, அங்கே உள்ள முக்கியஸ்தர்களே, அதிகாரிகளே முன்னின்று கலவரத்தை நடத்துகிறார்களே, நாம நிராசையாகிவிடக்கூடாது. இதை எல்லாம் முதலாவது சொல்கிறான். நான் ஒவ்வொன்றையும் ரொம்ப விரித்து சொல்லல, சுருக்கமா சொல்கிறேன். லா தக்கனத்தும் ரஹ்மத்தில்லா, அல்லாஹினுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் முதலில் நிராசையாகிவிடக்கூடாது. இந்த எதிர்ப்பு என்பது நமக்கு புதிதல்ல. இஸ்லாத்திற்கு எதிரான இந்த சதி திட்டம், இந்த எதிர்ப்பு என்பது நமக்கு புதிதல்ல. இஸ்லாத்தினுடைய வரலாறு எதிர்ப்புகளால் வளர்ந்தது. அலிஃபுல்ல காரிபி பின் நபீ கதின் கலம் ஐனன் ஃபசாரல் அக்ரபூன காரிபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை சொன்ன நேரத்தில் அவருடைய அக்ரபீன்களே, குறைஷிகளே விரோதிகளாக மாறினார். மதீனாவிலே முனாஃபிக்குகள், முர்த்தத்துகள். எனவே உலக அளவிலே முஸ்லிம்கள் சந்தித்த எதிர்ப்பு என்பது சல்லாசுடைய காலத்திலிருந்து கொஞ்ச நஞ்சம் அல்ல, ஏராளமானது. அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொல்கிறான், இந்த உலகம் இருக்கிறதே அதனுடைய நாட்களை அல்லாஹு தஆலா சுற்றி சுழத்தி வைக்கிறான். வாழ்க்கையிலே எல்லா நேரத்திலும் இன்பம், இது இல்லை உலகத்தில். ஒருவருக்கு எல்லா நேரத்திலும் துன்பம், இதுவும் இல்லை உலகத்திலே. துன்பமும் நிலையல்ல, இன்பமும் நிலையல்ல, சுழன்றுதான் வரும். இந்த ஆயத்து எப்ப வந்துச்சுன்னு சொன்னா, உஹத் யுத்தத்தில் வந்துச்சு. முஸ்லிம்கள் தோற்று விட்டார்கள், தோற்கடிக்கப்பட்டார்கள். அவர்கள் மனம் தளர்ந்திருந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், இந்த நாட்களை நாம் சுழற்றி சுழற்றி தான் வைப்போம். உங்களுக்கு பதிலே வெற்றி கிடைத்ததா? அவர்களுக்கு தோல்வி கிடைத்தது. இன்று உங்களுக்கு தோல்வி கிடைத்திருக்கிறது, அவர்களுக்கு வெற்றி. எனவே இது சுற்றி சுழன்றிதான் வரும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். எனவே நாம் தளர்ந்து விடக்கூடாது. முதலாவது விஷயத்தை பொறுத்தவரையிலே, உலக அளவிலே எவ்வளவு பெரிய விரோதிகள் இருந்தார்கள், எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்கள் இருந்தார்கள், இன்று இருக்கிறதா உலக வரலாற்றிலே? ஹிட்லருடைய நாசிசம் இன்று உலகத்தில் இருக்கிறதா? முசோலியனுடைய பாசிசம் உலகத்தில் இன்று வாழ்கிறதா? ஒரு காலத்திலே கொடி கட்டி பிறந்தார்களே, இன்று இல்லை. எனவே முதலாவது விஷயம் தளர்ந்து விடக்கூடாது. இரண்டாவது, அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டாவது விஷயம் சொன்னா, எங்காவது ஒரு கடுமையான எதிர்ப்பு உலக அளவிலே, ஊர் அளவிலே, மாநில அளவிலே, இந்திய அளவிலே, ஒரு நாட்டினுடைய அளவிலே நடந்து விட்டால் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஆகா, அப்படி ஆகிவிட்டதே, இந்த உணர்ச்சி வசப்பட்டு விட்டால் நாம் நஷ்டப்பட்டு விடும். எனவே இரண்டாவது குர்ஆன் சொல்லக்கூடிய அணுகுமுறை, உணர்ச்சி வசப்படக்கூடாது என்று சொல்கிறார். உணர்ச்சி வசப்பட்டதனுடைய விளைவுதான் அந்த தீமைக்கு இன்னொரு தீமையை பகரமாக செய்து விடுகிறார்கள். ஒரு வன்முறைக்கு இன்னொரு வன்முறையை பகரமாக செய்து விடுகிறார்கள். ஒரு தீவிரவாதத்திற்கு இன்னொரு தீவிரவாதம் தீர்வல்ல, ஒரு தீமைக்கு இன்னொரு தீர்வு தீமை தீர்வல்ல, ஒரு நஜீஸை போக்குவதற்கு இன்னொரு நஜீஸ் தீர்வல்ல. ஒரு நஜீஸை போக்குவதற்கு சுத்தமான தண்ணீர் தேவை. அதே போல உலகத்தில் ஒரு தீமையை போக்குவதற்கு நன்மை தேவை, அறம் தேவை. ஒலா தஸ்தவில் ஹசனத்து வல சையா, அல்லாஹ் சொன்னான், நன்மையும் தீமையும் ஒன்றல்ல. தீமை செய்தாலும் சரி, நீங்கள் நன்மையை கொண்டு அதை முறியடியுங்கள். இது குர்ஆனுடைய வாக்கு. எனவே உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே, உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே விளக்கம் அளியுங்கள். கூட்டம் போட்டு தாக்குகிறார்களா, அந்த கூட்டத்திற்கான சரியான விளக்கம் என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள். எந்த முனைகளிலே நமக்கு வருகிறதோ அந்த முனைகளிலே அதற்கான தீர்வையும் தெளிவையும் விளக்கத்தையும் சொல்ல வேண்டுமே அல்லாது உணர்ச்சி வசப்படக்கூடாது பெருமக்கள். ஏன்னா ஷரியத்திற்கு எதிரான எந்த எதிர்ப்பும் உலகத்தில் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. நிறைய ஆதாரங்களை சொல்ல முடியும். சரியத்திற்கு எதிராக உலகத்தில் எந்த எதிர்ப்பும் சரி வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. எனவே நாம் செய்யக்கூடாதது என்பது முதலாவது, நாம் நிராசையாகிவிடக் கூடாது. இரண்டாவது, நாம் உணர்ச்சி வசப்பட்டு விடக் கூடாது. மூன்றாவது, சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. எம்மதமும் சம்மதம். பிள்ளையார் ஊர்வலத்தில் நாங்களும் ஆள போடுறோம், அவங்க அப்படி செய்தாங்கன்னா அவங்களுடைய காரியத்திற்கு நாங்களும் ஒத்து செய்வது, அது அல்ல. தீனை விட்டுவிட்டும் உலகத்தில் எந்த வெற்றியும் இல்லை. மார்க்கத்தை விட்டுவிட்டும் உலகத்தில் எந்த வெற்றியும் இல்லை. மார்க்கத்திலே சமரசம் செய்து அனுசரித்து போய் கொள்கையை விட்டு தூர விட்டு ஒரு மனிதன் செல்வதற்கிறதே, அது வெற்றிக்குரிய வழி அல்ல. பெருமக்களே, நாலாவதாக, உலகத்தில் எந்த மாற்றமும் தானா வராது, அதுக்குன்னு ஒரு முயற்சி தேவை. இன்ன அல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நீங்கள் சில மாற்றங்களை செய்யாத வரை உலகத்தில் எந்த மாற்றமும் வராது, அல்லாஹ் சொன்னான். எனவே அந்த மாற்றங்களுக்காக நீங்கள் சில முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னான். அந்த மாற்றங்களுக்காக என்ன செய்தீர்கள், அதற்காக நீங்கள் சில முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். பெருமக்களே, எனவே இப்படி நிராசையாகவோ உணர்ச்சி வசப்படவோ சமரசம் செய்து கொள்ளவோ அதே போல தானாக மாறும் என்று விட்டுவிட்டு நாம் சுயமே வாழ்வதோ அது கூடாது. இது அடிப்படையான விஷயம். என்ன செய்யணும்? முதலாவது, உலகத்தில் இப்படிப்பட்ட குறைபாடுகள் நிகழுதுன்னு சொன்னா நம்மள்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு ஆள் வியாபாரம் செய்கிறாரு, வியாபாரத்தில் நஷ்டம் வருது. நஷ்டம் வருவதற்கு சில நேரங்களில் எல்லோருக்கும் நஷ்டம் ஏற்படுறது, வியாபாரம் இல்லை, அது ஒரு பொதுநிலை, எல்லோருக்குள்ள நிலை நமக்கும். ஆனால் சில நேரங்களிலே வியாபாரத்தை காலத்திற்கு ஏற்ற வியாபாரம் செய்யாமல் இருக்கலாம், அதனால் நஷ்டம் ஏற்பட்டு விடலாம். காலத்திற்கு ஏற்ற வியாபாரம் இடத்தில் இல்லை. அதே போல சரக்கு இருக்கிறது, கடை இருக்கிறது, ஒழுங்கான சரக்குகள் வைக்கவில்லை. சரக்கும் இருக்கிறது, காலத்திற்கேற்ற வியாபாரம் செய்கிறார், அதை ஒரு ஷோ பண்ணி அழகு பண்ணி ஒழுங்குபடுத்தி வைக்கவில்லை, அதனாலும் வியாபாரம் ஒழுங்காக இல்லாமல் இருக்கலாம். ஒழுங்காக வைக்கப்பட்டிருக்கிறது, ஊழியர்கள் சரியில்லை, பணியாளர்கள் சரியில்லை, அதனாலும் ஒரு வேலை வியாபாரத்தில் ஒழுங்கில்லாமல் இருக்கலாம். எனவே ஏற்படக்கூடிய எந்த தோல்விக்கும் நம்முடைய பங்களிப்பு என்று ஒன்று இருக்கும். இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பங்களிப்பு என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு பொது சட்டத்தை சொல்றான், உங்களுக்கு தந்த நியமத்துகளை, உங்களுக்கு தந்த நியமத்துகளை அல்லாஹு தஆலா மாற்ற மாட்டான், அவனா மாற்ற மாட்டான். எது வரேன்னு சொன்னா, அந்த இயல்பான நல்ல பண்புகளில் நீங்கள் நிலைத்திருக்கும் வரை என்று அல்லாஹ் சொன்னான். அந்த நல்ல பண்புகள்ல நீங்கள் நிலைத்திருக்கும் வரை அல்லாஹு தஆலா அந்த நியமத்தை மாற்ற மாட்டான். எப்பொழுது மாற்றுகிறான்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ذلك بأن الله لم يك مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم. உங்களுக்கு அல்லாஹ் செய்த உபகாரங்களை நீங்களாக அந்த நியமத்தை புறக்கணிக்கின்ற வரை அல்லாஹு தஆலா அதை மாற்ற மாட்டான் சொன்னான். பனி இஸ்ரவேலர்களை பொறுத்தவரையிலே எவ்வளவு உபகாரங்களை அல்லாஹ் செய்தான், ஆனால் அட்டகாசம் தாங்கல்ல. நபிமார்களை கொலை செய்தார்கள், அவர்கள் செய்த அநியாயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், அதன் விளைவாக மாற்றினான். பனி இஸ்ரவேலர்களில் இருந்து நபிமார்களுடைய வருகையை பனி இஸ்மாயிலுக்கு மாற்றினான். பைத்துல் முக்கத்தஸில் இருந்து கிபிலாவை காபாவின் பக்கம் மாற்றினான், அவர்கள் செய்த அநியாயத்தின் விளைவாக. ஒரு நியமத் மாற்றப்படுகிறது என்றால் நம்மிடத்திலே சில விதமான மாற்றங்கள், சில நல்ல தன்மைகள் நீங்கி இருக்கிறது என்பது அர்த்தம். பெருமக்களே, 700 காலம் முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். இன்னைக்கு எங்க மந்திரி ஒன்னு சேர்த்துக்கங்க, ஒரு 5 எம்எல்ஏ சீட்டு கொடுங்க, போராடுறோம், ஒரு எம்பிக்காக போராடுகிறோம், எங்களுக்கு 2 மந்திரி வேணும்னு சொல்றோம். இந்திய நாட்டை 700 வருஷ காலம் முஸ்லிம்கள் ஆண்டார்கள். எவ்வளவு பெரிய நியமத்து அது? சாதாரணமான நியமத்தா? அந்த நியமத்தை பயன்படுத்தினார்களா? கேளிக்கையிலே கழித்தார்கள், ஆடம்பரத்திலே கழித்தார்கள், கோபுரங்களை கட்டுவதிலே கழித்தார்கள், குடும்பத்தினுடைய பகைமையை வெளிப்படுத்துவதிலே கழித்தார்கள். அல்லாஹ் தந்த நியமத்தை அநியாயமாக செய்த காரணத்தினாலே அல்லாஹு தஆலா தூக்கி எறிந்து விட்டான். அந்த நியமத்தை தூக்கி எறிந்து விட்டான். அந்த நியமத்தை தூக்கி எறிந்து விட்டு அதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா உலகத்திலே மாற்றமான ஆட்சி ஏற்படுத்தினான். வெள்ளையர்களை கொண்டு வந்தான், பஞ்சாபியர்கள் வந்தார்கள், உலகத்திலே மாற்றம் ஏற்பட்டது இந்தியாவில் என்றால் தந்த நியமத்துகளை நாம் பயன்படுத்தாத காரணத்தினாலே. அந்த நியமத்துகளை முறையாக நாம் புரிந்து அந்த உபகாரங்களை பயன்படுத்தாத காரணத்தினால். அருமையான பெருமக்களே, எனவே உலகத்தில் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் வருகிறது என்று சொன்னால் அதற்கு நம்மிடத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள், முதலாவது நாம் ஒரு நல்ல முஸ்லிமாக வாழ வேண்டும். ஒரு டாக்டர் நல்ல டாக்டரா வாழணும், ஒரு ஊழியர் அரசு ஊழியர் நல்ல அரசு ஊழியரா வாழணும், ஒரு அண்டை வீட்டுக்காரர் நல்ல அண்டை வீட்டுக்காரரா வாழணும், ஒரு முஸ்லீம் அவர் பூரணமான முஸ்லீமாக ஒழுக்கமுள்ள முஸ்லீமாக வாழ்ந்தால் ஒவ்வொருவரும் இஸ்லாமிய தாயியாக மாறிவிடுவார். இந்தியாவில் இஸ்லாம் எப்படி வந்துச்சு? சூஃபிகள் வந்தார்கள், வியாபாரிகள் வந்தார்கள், அவருடைய நல்ல குணங்களினாலே, அறமான போதனைகளினாலே, ஒழுக்கமான செயல்பாடுகளினால் தான் இந்தியாவில் இஸ்லாம் வந்தது பெருமக்கள். எனவே நம்மிடத்திலே ஒழுக்கமான மாற்றம் வருகின்ற காரணத்தினாலே உலக அளவிலே பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதே போல இன்றைக்கு தாந்தோன்றித்தனம் கூடிவிட்டது. பார்க்கிற உலகத்தில் முஸ்லிம்கள் நஷ்டம் நஷ்டம் என்று சொல்கிறோம், தாந்தோன்றித்தனம் கூடிவிட்டது. கட்டுப்பாடு என்பது இல்லை, யார் பெரியவர்கள் சிறியவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையிலே இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்தும் நிலையிலே இல்லை. குற்றவாளிகள் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை
கட்டுப்படுத்த
அவர்களை ஈர்ப்பதற்கு, அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு, அவருடைய வாழ்வின் உயர்நிலையை ஆக்குவதற்கு நாம் என்ன செய்தோம்? இன்னைக்கு மேலப்பாளையத்தில் முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா நமக்கு? இந்த மஹல்லாவில் எவ்வளவு பேர் வாழ்கிறார்கள் தெரியுமா நமக்கு? ஒரு அடிப்படையும் நம்மிடத்தில் இல்லை. எத்தனை பேர் படித்தவர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், ஒரு நிலையும் நம்மிடத்தில் இல்லை பெருமக்களே. நாம் அதற்கான எந்த முயற்சியும் செய்யாத காரணத்தினாலே உலகத்தில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்றால் நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளை ஒழுங்காக செய்யவில்லை. அதனுடைய விளைவாகத்தான் உலகத்தில் மாறுபாடுகள் ஏற்படுகிறது. அதே போல சேவைகள் செய்வது என்பது குறைந்து விட்டது. முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவங்க சொந்த பிரச்சனையை மட்டும்தான் பேசுவாங்க. பாபரி மசீதா வெளியில் ஆர்ப்பாட்டத்துக்கு வருவாங்க, இடஒதுக்கீடா ஆர்ப்பாட்டத்திற்கு வருவார்கள், பொது காரியமா பேச மாட்டார்கள், நாட்டின் நலனா பேச மாட்டார்கள், மற்றவர்களுக்கு ஏதாவது கஷ்டமா துயரத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்ற நிலை உலக அளவில் இன்று ஏற்பட்டிருக்கிறதே. ஒரு நல்ல முஸ்லீம் எப்படி இருக்கக்கூடாது? ஒரு நல்ல முஸ்லீமை பொறுத்தவரையில் எப்படி இருக்கக்கூடாது? நேற்று ராஜஸ்தானிலே கூட்ட நெரிசலிலே கோயிலிலே 100+ பேர் இறந்து விட்டார்கள் என்றால் மனித உயிர்கள் என்ற ரீதியிலே அதற்காக முஸ்லீம் அமைப்புகள் பெரியவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க வேண்டும் பெருமக்கள். நம்முடைய கடமை அது. அந்த கடமையிலே நாம் தவறிவிட்டதனுடைய விளைவாக முஸ்லிம்களை பற்றி உண்டான என்ன எண்ணம், பாபரி மசீதா குதிப்பாங்க, அவங்களுடைய இடஒதுக்கீடா பேசுவார்கள், நாட்டின் நலனா கண்டுகொள்ள மாட்டார்கள், நாட்டின் நலனுக்காக வரமாட்டார்கள், பொது காரியத்திற்காக பேச மாட்டார்கள் என்ற நிலைப்பாடு பரவி போயிருக்கிறதே முஸ்லிம் சமுதாய தலைவர்களுடைய குறைபாடுகளுடைய நிலைப்பாடு இது பெருமக்கள். அதே போல திறமைகள் வளர்க்காத தன்மை, திறமைகளை வளர்க்காத ஒரு நிலைப்பாடு. ஆர்எஸ் காரனா நம்மளை படிக்க கூடாதுன்னு சொல்றான், கல்வி படிக்க கூடாது என்று ஆர்எஸ் காரன் சொல்கிறானா, ஒரு நிலையில் தேரக்கூடாது என்று ஆர்எஸ் காரன் சொல்கிறானா, வகுப்பாளிகள் அப்படிப்பட்ட செயல்பாடுகளை சொல்கிறார்களா? ஒரு 10th பாஸ் பண்ணல, அதுக்கடையில் பாஸ்போர்ட் எடுத்து தயாராக வைத்திருக்கிறான். இன்றுள்ள நிலைப்பாடு திறமையை வளர்த்துக் கொள்ள நிலைப்பாடு என்பது இல்லை. உலகம் எங்கே முன்னேறி கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட தகவல் தொழில்நுட்பத்தையோ இதர உலகத்தினுடைய மேம்பாடான காரியங்களிலோ தன்னை ஆக்கிக் கொள்வதற்கு முற்படவில்லை என்று சொன்னால், திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு தன்னை உற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த சமுதாயம் எந்த நிலையிலே உயர்வை பெற்றுக் கொள்ள முடியும் பெருமக்கள்? அதனாலே இன்றைய காலகட்டத்திலே முஸ்லிம்களுக்கு எதிரான பலவிதமான செயல்பாடுகள் திட்டமிட்டு செயல்படுகிறது உண்மை. அதற்கு காரணம் மற்றவர்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம்களும் பிரதானமான காரணம். முஸ்லிம்களும் அதற்கு பிரதானமான காரணம். நாம் ஒப்புக்கொள்ள வேண்டுமா இல்லையா? ஒரு தினமலர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கண்டித்து எழுதியது, தீவிரவாதியாக சித்தரித்தது, வேறொரு பதிப்பிலே சித்தரித்த காரணத்தினாலே அங்கே உள்ள சுன்னத் ஜமாஅத்தினுடைய அமைப்புகள் மற்ற எல்லோருமாக சேர்ந்து ஒரு பெரிய அவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். எதிர்ப்பை தெரிவித்தார்கள். நிலை என்னானது தெரியுமா? நிலை என்னானது தெரியுமா? எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக சென்ற அவர்கள் கடைசியிலே பஸ்ஸை கொளுத்த ஆரம்பித்து விட்டார். எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக சென்றவர்கள் பெட்ரோல் பேங்க் அருகிலே வைத்து அந்த மலரை அந்த பத்திரிகையை கொளுத்திய காரணத்தினாலே பெரிய தீ விபத்து ஏற்படுகிறது. இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு முஸ்லிம் தலைவர்களால் முடியவில்லை. பெருமக்கள் இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு முடியவில்லை. நாம் குறை சொல்கிறோம், நமக்கு எதிராக உலகம் சதித்திட்டம் தீட்டுகிறது என்று நம்மை யாம் ஒழுங்குபடுத்திக் கொண்டோமா? அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு நிலைப்பாடு என்பது எங்க இருக்கிறது நமக்கு? அது சம்பந்தமாக கூடி பேசுகிறோமா? நாம் முயற்சி பண்ணுகிறோமா? ஆலோசனை செய்கிறோமா? பெருமக்களே, உணர்ச்சி வசப்பட்ட கூட்டங்கள் எங்கே ஒன்று கூடுகிறதோ, கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலைப்பாடு எங்கே ஏற்படுகிறதோ, அங்கெல்லாம் உலகத்தில் ஆபத்துகள் சூழ்ந்திருக்கிறது. கலீஃபாக்களுடைய வரலாற்றை நாம் பார்த்தோமே. ஹஜரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஜனாதிபதி மதீனா முனவ்வராவிலே வைத்துக் கொல்லப்படுகிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே கரைபடிந்த வரலாறு. மதீனா முனவ்வராவிலே வைத்து ஒரு ஜனாதிபதி கொல்லப்படுகிறார். என்ன காரணம்? யார் கொன்றார்கள்? 2000 பேர், உணர்ச்சி வசப்பட்ட 2000 பேர், சட்டத்தை தாங்களே கையில் எடுத்துக் கொண்ட காரணத்தினாலே, பெரியவர்களிடத்தில் அந்த காரியத்தை ஒப்படைக்காத காரணத்தினாலே, தாந்தோற்றுத்தனமாக செயல்பட்ட காரணத்தினாலே, சுய கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினாலே ஒரு ஹலீஃபாவை நாம் இழந்தோம் பெருமக்களே. எனவே அந்த தாந்தோன்றித்தனமான நிலை இன்று பரவி போயிருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை பெரியவர்களும் செய்யக்கூடிய அளவிற்கு இல்லை. நாம சொல்றோம் கட்டுப்பட மாட்டுகிறாங்க, என்ன செய்யறது? பிள்ளை ராத்திரி போறான், எங்கு தங்குறான் தெரியல, எப்படி கழிக்கிற நேரத்தை தெரியவில்லை. பெற்றோர்களை பொறுத்தவரையிலே தெரியாத ஒரு நிலைப்பாடு என்று நாம் ஆகியிருக்கிறோம். எனவே பெருமக்களே, ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு நாமும் பிரதானமான காரணமானவர்கள், நாமும் பிரதானமான காரணமானவர்கள். அதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நல்ல முஸ்லிமாக ஒரு மனிதன் வாழ்ந்தார், ஒரு நல்ல முஸ்லிமாக ஒரு மனிதன் வாழ்ந்தால் உலகத்திலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திவிடலாம். அதேபோல பிறருக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை, பொது நிலைப்பாட்டை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ருஜத்தில் இன்னாஸ், நீங்கள் சிறந்த சமுதாயம், உஹ்ருஜத்தில் இன்னாஸ், ஜனங்களுக்காக எல்லா மக்களுக்குமாக வெளியாக்கப்பட்ட பொது சமுதாயம் சிறந்த சமுதாயம். முஸ்லிம்களுக்கு மாத்திரம் நல்லா சொல்லல, முஸ்லிம்களுக்காக வேண்டி மாத்திரம் என்று சொல்லவில்லை. முஸ்லிம்களை உங்களுடைய பார்வை உலக அளவில் இருக்க வேண்டும், உங்களுடைய பார்வை விரிந்துவிட்டு இருக்க வேண்டும், உங்களுடைய பார்வை பொது பார்வையாக இருக்க வேண்டும். குஜராத்திலே ஒரு சம்பவம் நடந்தது பெருமக்களே. அங்கே ஏற்பட்ட அந்த இடிபாடுகளிலே, பூகம்பத்திலே ஏற்பட்ட காரணத்தினால் பலர் பாதிப்புக்குள்ளானார்கள். அந்த பாதிப்புக்கு உள்ளான சமயத்திலே முஸ்லிம் இளைஞர்கள் சிலர் போய் ரத்தம் கொடுத்தாங்க, உதவி செய்தார்கள். இதை பார்த்த ஒரு பகுதியில் இருந்த மக்கள் என்ன செய்தாங்கன்னா, தீவிரவாதிகள், இந்து சக்தி, வலிமை மிக்க சக்திகள், அவங்க என்ன செய்தாங்கன்னா, முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பான நிலை எடுத்த அவர்கள் ஒரு பள்ளிவாசலை தொழுக விடாம ஆக்கிரமிச்சு வச்சிருந்தார்கள். ஆனால் இவர்கள் செய்த இந்த செயலை பார்த்து எந்த போராட்டமும் இல்லை, எந்த கோரிக்கையும் இல்லை, அந்த பள்ளியை மன்னிப்பு கேட்டவர்களிடத்தில் ஒப்படைத்தார். நம்ம நாட்டில் குஜராத்தில் நடந்த வரலாறு பெருமக்கள். எனவே இன்று நாம் நல்ல பண்புகளை இழந்து விட்டோம், பொது சேவைகளை மறந்து விட்டோம். இஸ்லாம் கடமைகளை ரெண்டாக சொல்லும், அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. நாம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்கிறோமே அல்லாது அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் பரிமாறிக் கொள்கிறோமா? அந்த விஷயத்திலே செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்கிறோமா? பெருமக்களே, நமக்கு ஏற்பட்ட நஷ்டங்களிலே பிரதானமானவைகள் அதுவும் என்பதிலே சந்தேகமே இல்லை, அதுவும் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே முஸ்லிம்களுக்கு இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்மை நாமே சுயமாக பார்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. நம்மை நாமே சுயமாக பார்க்க வேண்டிய சில நிலைப்பாடுகள் இருக்கிறது. அப்படி பார்த்து நம்மை மாற்றவில்லை என்று சொன்னால், பெருமக்களே, பெரியோர்களே, ஜமாத்தினுடைய பெருமக்களே, ஊரினுடைய முக்கியஸ்தர்களே, நாம் ஒன்று கூடி அது சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை செய்யவில்லை என்று சொன்னால் சமூகம் நம்முடைய கையை விட்டு போய்விடும். எதிரிகள் மிகைத்து விடுவார்கள், சந்தேகமே இல்லை. இது குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்கு. குர்ஆனில் அல்லாஹ் வாக்களிக்கிறான், நீங்கள் சில காரியங்களை திட்டமிட்டு செய்யவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் சொன்னானே, சில வலிமைகளை நீங்கள் தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வலிமை சொன்னா அன்றைய காலத்தில் குதிரை, இன்னொரு காலத்தில் வலிமை என்றால் வேறு. இன்றைய காலத்திலே வலிமை என்பது அறிவு ரீதியான வலிமை, அறிவு ரீதியான வலிமை. அந்த வலிமையிலே நீங்கள் முன்னேறவில்லை என்று சொன்னால் உலகத்தில் நீங்கள் போட்டி போட முடியாது, எதிரிகளை சமாளிக்க முடியாது, எதிர்த்து வரக்கூடியவர்களை நீங்கள் ஒரு காலம் சமாளிக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டும். அருமையான பெருமக்களே, எனவே முஸ்லிம்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது, சந்தேகமே இல்லை. அந்த கூட்டம் இன்று நேற்றல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு காலத்திலிருந்து அது வந்தது. அந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வழி என்னவென்று சொன்னால், அதற்கு பிரதானமான வழி உணர்ச்சி வசப்பட்டு காரியங்களை செய்யக்கூடாது என்பதுதான். அறிவார்ந்த ரீதியிலே திட்டமிட்டு காரியங்களை செய்தோம் என்று சொன்னால் மகத்தான வெற்றியை, உன்னதமான வெற்றியை நாம் பெற முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான பெருமக்களே, எனவே இன்றைய காலகட்டத்தை பொறுத்து நாம் உணர்ச்சி வசப்பட்ட நிலைகளுக்கெல்லாம் ஆளாகி விடாமல் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்களான நாம் திட்டமிட்டு சில காரியங்களை செய்ய வேண்டும். நம்ம ஊர்ல உள்ள எல்லா ஜமாத்தினுடைய அமைப்புகளுக்கு, ஜமாத்தினுடைய கூட்டமைப்புகளுக்கு, ஒவ்வொரு மஹல்லாவினுடைய பொறுப்பாளர்களுக்கு நான் பணிவோடு வேண்டுகிறேன். பெருமக்களே, இந்த பெருநாளுடைய வேண்டுகோளாக பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள், ஊரினுடைய முக்கியஸ்தர்கள், நீங்கள் ஒன்று கூடி நம்ம ஊர்ல எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் ஒரு கணக்கு தொகை எடுங்கள். எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் அதை கணக்கெடுங்கள். கணக்கெடுத்தால் அதன் பலனாக ஏற்படக்கூடிய பலாபலன்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. எவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள், எவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பாமரர்கள் இருக்கிறார்கள், எத்தனை விதவைகள் இருக்கிறார்கள், எத்தனை முதியோர்கள் இருக்கிறார்கள். பெருமக்களே, அரசாங்கம், தமிழக அரசாங்கம் முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்குகிறது. அந்த முதியோர் அதை வாங்குவதற்கு தகுதி உள்ளவர்கள் நம்ம ஊர்ல ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆனா அதுக்கு சில நிபந்தனைகளை அரசாங்கம் வைத்திருக்கிறது. அது என்னன்னு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா, யார் யார் அந்த நிலையை கடந்தவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா, யார் என்று தெரிய வேண்டாமா? எனவே இந்த ஜும்ஆவுடைய நாளின், இந்த புனிதமான பெருநாளுடைய நாளின் ஹுத்பா பேருரையாக, இன்று சமூகத்திற்கு எதிராக உலக அளவிலே முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய திட்டங்களை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சில காரியங்களை முன்னெடுத்து செய்ய வேண்டும். நாம மாறாம, நாம செய்யாம உலகத்தில் தானாக மாறிவிடும் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய சுன்னத்திற்கு மாற்றமானது, அல்லாஹ்வுடைய விதிக்கு மாற்றமானது. அதனால் அருமையான பெருமக்களே, எதிரிகளுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு திறமைகளை வளர்க்க வேண்டும், நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டும், நல்ல முஸ்லிம்களாக வாழ வேண்டும், பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய தன்மையோடு நம்மை நாம் ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக எதிரிகள் தானே வீழ்ந்து விடுவார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.